சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 40 யவன மருத்துவன். ஹோ என்று பேரெரிச்சல் காதில் விழுந்தது. சரில் என்று பெரும் நீர்த்துளிகள் முகத்தில் வாரி அடித்தன. கண்ணுக்கு எதிரே தெரிந்தது வானமா, நிலமா, நீர்ப்பரப்பா அல்லது எதுவுமற்ற இடைவெளியா? எதுவுமே தெரியவில்லை. மங்கலான ஏதோ ஒரு விவரிக்க இயலாத தோற்றம் தலையை தாங்கியிருந்ததும் மடியை அமைத்திருந்த மலர் தூண்கள் அல்ல, கழுத்தை அழுத்த வழியை அளித்த கடினமான மரக்கட்டை. காவிரியின் பெரும் நீர்ப்பரப்பிலே இதுவரை மிதந்து வந்தது இன்பத் தென்றல் தானே? சூறாவளியை போன்ற இந்த பேரிரைச்சல் எழுவது எங்கிருந்து? காவிரியின் தென்றலே உணர்ச்சிகளின் கொந்தளிப்பால் சூறாவளியாக மாறிவிட்டதா என்ன? இருக்காது, இருக்காது. காது செவிடுபடும் இந்த பேரொளி எழுவது வேறு இடத்திலிருந்து. ஆனால் கண்ணில் தெரிகிறதே அகண்டமான காவி வண்ண இடைவெளி. இது ஏது? இப்படி காவிரியில் எப்பொழுதுமே கண்டதில்லையே. காவிரி நீருக்கும் காவி வண்ணம் உண்டு. ஆனால் அதிக அலைகளின் தொழிலில் இருந்து எழும் வெள்ளை நுரைகளையும் காணலாம். அது எதுவுமே செக்க செவல் என்று இந்த இடைவெளியில் காணோமே. முகத்தில் வாரியடித்ததே செல் என்று அது எதுவாக இருக்கும்? யவன நறுமண மலர்துளிகளை என் மீது தெளிக்கின்றாளா ராணி? இருக்காது, இருக்காது. மலர் துளிகள் உப்பு கரிக்காதே. உதட்டில் விழுந்த துளிகள் உப்பு கரிக்கிறது. ஒருவேளை புகாரின் கடலில் இருக்கின்றோமோ? புகாரின் கடலில் பேரிரைச்சல் உண்டு. ஆனால் இத்தனை கோர சப்தத்தை இதுவரை கேட்டதில்லையே. இதென்ன தலையில் கட்டை? இந்த மரக்கட்டை எங்கிருந்து வந்தது? படகில் என்னை கெடுத்துவிட்டு ராணி சென்று விட்டாளா என்று ஏதேதோ எண்ணமிட்ட சோழர் படை உப தலைவன் எதற்கும் விடையோ விளக்கமோ காணாமல், ஒரு தெளிவில்லாமல், மூளை தகிர்க்க உடல் கனல் கக்க ஒருமுறை இருந்த இடத்திலே புரண்டு படுத்தார். அவன் படுத்து கிடந்த இடமோ ஒரு நிலையில் நில்லாமல் இஷ்டவிரோதமாக அவனை அப்புறமும் இப்புறமும் பேயாட்டமாக ஆட்டி அங்கும் இங்கும் தூக்கி தள்ளி கொண்டிருந்தது. திறக்க முயன்ற கண்கள் முழுவதும் திறவாததால் எதிரே சில நேரம் ஏதோ பழுப்பாகவும், சில நேரம் வெள்ளையாகவும், சில நேரம் இருட்டடிந்து முழுக்கருப்பாகவும் பலவித வர்ணங்கள் தெரிந்ததால் அவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை அறிய சக்தியற்ற படை தலைவனின் காதில் மட்டும் சதா ஹோ என்ற இறைச்சல் கேட்டுக் கொண்டிருந்தது. அந்த இறைச்சலை மூளை அதிகப்படுத்தி உள்ளுக்குள் விபரீதமான ரீங்காரத்தை கிளப்பிவிட்டதால் தலையில் ஏதோ மொய் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் உடம்பை அப்பொழுதும் அனலாக தகித்துக் கொண்டிருந்த சுடும் சுரத்துக்கு அவன் மீது வாரியடித்த உப்பு நீர் சிறிது ஆறுதலை அளித்தது என்றாலும் அரை மயக்கத்தில் இருந்த படைத்தலைவன் அந்த ஆறுதலை அனுபவிக்கவும் திராணி இல்லாது இருந்தான். மயக்கம் மெல்ல மெல்ல தெளிந்து கொண்டிருந்ததாலும் சரில் இன்று சுயநிலை அடைய முடியாததால் உலகத்திலே இல்லாத பலவித காட்சிகளை கண்டு கொண்டிருந்த கண்ணும் இதயத்துக்கு அனுகுலமும் பிரதிகுலமும் விளைவிக்கும் உண்மை காட்சிகளை திரித்து காட்டிக் கொண்டிருந்த புத்தியும் தங்கள் அலுவல்களை மிக வேகத்தில் செய்து கொண்டிருந்தமையால் இளம் சொழியன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானாலும் தன் கண்ணுக்கு எதிரே சில மனித உருவங்கள் நடமாடுவதை மட்டும் கண்டான். அந்த உருவங்கள் யார், எந்த நாட்டவர் என்பதை உணர முடியாததாலும், கண் அப்பொழுதும் பஞ்சடைந்து கிடந்ததாலும், 2-3 முறை உணர்ச்சிகளை முடுக்க முயன்ற முடியாமற் போகவே மீண்டும் தலையை தாங்கி நின்ற மரக்கட்டையில் புரண்டான் படை தலைவன். அப்படி 2-3 முறை புரண்டதால் கொஞ்சம் உணர்ச்சிகள் திரும்பவே சற்று திடப்பட்ட படை தலைவன் தான் இருப்பது காவிரி நீர்ப்பரப்பின் படகில் அல்ல என்பதையும், கடலில் செல்லும் ஒரு பெரும் மரக்களத்தில் தான் கிடப்பதையும் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டான். இந்த மரக்களத்துக்கு எப்படி வந்தோம் என்பதை 2-3 முறை எண்ணி பார்த்தும் விடை காணாததால் மெல்ல கைகளில் ஒன்றை ஊன்றி எழுந்திருக்க முயன்று முடியாமையால் மீண்டும் கீழ் இருந்த பலகையில் விழுந்தான். விழுந்தது மிக லேசாகத்தான் விழுந்தான் என்றாலும் உடம்பெல்லாம் நொறுங்கிவிடுமோ என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவன் எலும்புகள் வலித்தன. சதை பகுதிகளும் மரண வேதனையை அளித்தன. பெரும் பலவீனமான ஸ்திதியில் தான் இருப்பதை உணர்ந்த இளம் சொழியன், அத்தனை பலவீனம் எனக்கு எப்படி வந்தது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அதற்கு விடையை அவன் புத்தி அளிக்கவில்லையே தவிர வேறு இடத்திலிருந்து விடை மிக தெளிவாக கிடைத்தது. இவன் உடம்பு இரும்பாக இருக்க வேண்டும் பிரபு. இல்லாவிட்டால் 15 நாட்கள் கடல் சுரத்தை தாங்கியிருப்பானா? இதுவரை நமது வீரர்களிலேயே 10 பேர் மாண்டுவிட்டார்களே என்று யாரோ ஒருவன் இறைந்து பேசியது இளம் சொழியன் காதில் கேட்டது. அப்படியானால் பிழைத்து விடுவானா என்று மற்றொருவன் கேட்டான். இனிமேல் பயம் இல்லை, கண்டிப்பாய் பிழைத்து விடுவான் என்றான் முதலில் பேசியவன். இவன் இறந்து விடுவான் என்று 5 நாட்களுக்கு முன்பே சொன்னீர்களே என்று மீண்டும் ஒழித்தது இரண்டாம் அவன் குரல். அன்று இருந்த நிலைமை அது, இன்று இருக்கும் நிலைமை இது. அப்படியானால் இவன் சாக மாட்டானா? என்ன காரணத்தால் அப்படி திட்டமாக சொல்கின்றீர்கள்? இதோ இந்த கடல் நீரை பார்த்தீர்களா?
பார்த்தேன்.
பலமுறை இவன் மீது அலைத்துளிகளை வாரி எடுத்திருக்கின்றன.
ஆமாம்,
அவற்றில் பாதியையும் உடல் உறிஞ்சிவிட்டது.
உண்மை.
எதனால் உறிஞ்சிவிட்டது பிரபு? உடலில் நல்ல சுரம் இருக்கிறது. மயக்கத்துக்கு பிறகு சுரம் வரும் மனிதன் சாக மாட்டான். ஈரம் என்பது மனித ரத்தம் வியாதியுடன் போராடுவதால் ஏற்படும் உஷ்ணம். அது ஆறாத வரை மனிதன் இறக்க மாட்டான் என்று மருத்துவ நூல் கூறுகிறது. மயக்கம் அடைந்த மனிதனுக்கு மீண்டும் சுரம் வருகிறது என்றால் உணர்ச்சிகள் திரும்புகின்றன என்று அர்த்தம். சுரம் ஓய்ந்தால் சுரத்தின் ஓய்வு இருவிதத்தில் முடியும். ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவனம். இவன் விஷயம் எப்படி? அதுதான் பிழைத்து விட்டான் என்றேனே. இதை கேட்ட மற்றொருவன் பெருமூச்சு விட்டது அன்றி, கடைசியில் பிழைத்து விட்டான் என்று இறைந்து தன் வருத்தத்தையும் தெரிவித்தான். இந்த சம்பாஷணையை பூரணமாக கேட்ட இளம்சொழியனுக்கு அத்தனை சுரத்திலும் உள்ளூர சிரிப்பு எழுந்தது. தான் பிழைப்பதை கண்டு இத்தனை வருத்தப்படும் இந்த மனிதன் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பி கண்களை அகல விரிக்க முயன்றான். அந்த சமயத்தில் அவன் கண்களை பலமாக ஒரு கரம் பூத்தியது. நாவில் யாரோ விரல் கொண்டு சில துளிகளை தடவினார்கள். அத்துடன் சுய நினைவை இழந்தான் இளம் சொழியன். எத்தனை நேரம் அந்த மயக்க நிலையில் இருந்திருப்பான் என்பதை படைத்தலைவனால் ஊகிக்க முடியவில்லை என்றாலும் மீண்டும் அவனுக்கு சுரணை வந்தபோது கண்களை நன்றாக திறக்க முடிந்தது. சுற்றுமுற்றும் பார்த்து தன் நிலையை, இருப்பிடத்தை, மனிதர்களை கூட அறிந்து கொள்ளும் சக்தி ஏற்பட்டிருந்தது. சுரணை வந்த உற்சாகத்தில் தான் இருந்த இடத்தை சுற்றி கண்களை இருமுறை திருப்பினான். படையிருந்த இடத்தையும் நன்றாக அழுத்தி பார்த்தான். படுத்திருந்தது அந்த பழைய மரக்கட்டை அல்ல, மெத்தென்ற ஆட்டுத்தோல் பஞ்சனை. அவன் இருந்த இடமும் திறந்த வெளியல்ல, மிக பெரியதாக இல்லாவிட்டாலும் ஒரு சிற்றறை என்று சொல்லலாம். ஆனால் அந்த சின்னஞ்சிறு அறையும் ஆடு புலித்தோள்களாலும் பல வகை முத்து கிழிஞ்சல் முதலியவற்றாலும் சிங்காரிக்கப்பட்டு வெகு ரம்யமாகவே இருந்தது. ஒரு பக்கத்தில் இருந்த மரக்கட்டை சிறிது பிளக்கப்பட்டு சாளரம் போல் இருந்ததால் வெளியே சீறி எழுந்து கொண்டிருந்த கடல் அலைகளையும் அறையின் மரச்சுவர்களில் தொங்கிக் கொண்டிருந்த ஆயுதங்களையும் பார்த்த இளம் சொழியன் தான் ஒரு யவனர்கள் கப்பலில் சிக்கியிருப்பதை உணர்ந்தான். ஆனாலும் அந்த கப்பல் யாருடையது, எங்கு செல்கிறது என்ற விஷயங்களை அறிய முடியாமல் மெல்ல தட்டு தடுமாறி அந்த ஆட்டுத்தோல் பஞ்சனையிலிருந்து எழுந்து சாளரத்தை நோக்கி நடந்தான். பஞ்சனைக்கும் சாளரத்துக்கும் இடையிலே இருந்த சில அடிகளே என்றாலும் சற்று சிரமத்துடனேயே இடைப்பகுதியை கடந்து சாளரத்தின் மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு வெளியே நோக்கிய படைத்தலைவன் கண்ணுக்கு தெரிந்த இயற்கையின் வனப்பை கண்டு பிரமித்து நின்றுவிட்டார். கண்ணுக்கு எதிரே பெரும் மலைகள் பச்சை பசல் என்று எழுந்து ஆகாயத்தை தொட்டுக் கொண்டு நின்றன. அதன் உச்சியில் தொங்கிக் கொண்டிருந்த சில வெண்ணிற மேகங்கள் சற்றே அசைந்து அசைந்து ரோமாபுரி வீரர்களின் கிரீடங்களில் அலையும் வெண்ணிற பறவை இறகுகள் போல் காட்சியளித்தன. மலையடி வாரங்களில் கடற்கரையை தொட்டுக் கொண்டு தென்னை மர கூட்டங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை சோலைகளாக காட்சியளித்தன. அந்த தென்னை மரங்களில் இருந்த பாலை குருத்துக்கள் லேசாக அவிழ்ந்தது. தங்களை தாக்கு வரும் கடல் அலைகளை பார்த்து தங்கள் மனக்குறும்புகளை காட்டி நகைத்தன. தென்னை மரங்கள் மிகுதியாக தெரிந்ததாலும் மலைகள் இணைந்து சுவர் போல் அடர்த்தியாக நின்றதாலும் தமிழகத்தின் மேற்கு பகுதிக்கு மரக்கலம் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட இளம்சொழியன் தான் தமிழகத்தை விட்டு 15 நாட்களுக்கு மேலாகி விட்டன என்பதையும் தெரிந்து கொண்டான். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.